அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு சங்கையான மாதத்தின் சங்கையான நாளில் அமர்ந்திருக்கிறோம். நபி அவர்களை பற்றி உலகத்திலேயும் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களின் சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அர்ஹமத்துல்லில் ஆலமீன், நபிமார்களின் தலைவர், ஈருளும் மேலான முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும், அந்த வாழ்விலிருந்து நாம் எடுக்கக்கூடிய படிப்பினைகளில், நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும், உலகத்திலேயும் பல மொழிகளில், பல இடங்களில், மகாநாடுகள் என்று பல அமைப்புகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவராக நம்முடைய ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை சரிதையை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். நபியுடைய பேச்சை, நபியுடைய சிரிப்பை, நபியுடைய அழுகையை, நபியவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்களை, நபியவர்கள் சொன்ன வார்த்தைகளை, நபியவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை, முறையை, அத்துணையையும் சஹாபாக்கள் அலகுர மாசுபடியாமல் அழகாக நமக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அத்துணை சஹாபாக்களையும் அத்துணை அய்மாக்களையும் பொருந்து கொள்வானாக. கனிமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அமைப்பில் இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக நபியுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நபியவர்கள் நடந்து கொண்ட முறை. நபியவர்களை பற்றி எவ்வளவு பகுதிகள் இருக்கிறது பேசுவதற்கு, இன்றைய குத்பாவில் முஆமலத்துன் நபியில் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅ கைரில் முஸ்லிமீன், முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நபி அவர்கள் எவ்வளவு கண்ணியமாக, அழகாக, விட்டு கொடுப்போடு, புகழ்ந்து நடந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறதோ அதில் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 23 வருட காலம், அதில் மெஜாரிட்டி 13 வருட காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள். 10 வருட காலம் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். மெஜாரிட்டியாக குறைவாக இருந்த நிலைமையிலும், பெரும்பான்மையாக இருந்த நிலைமையிலும் நபி அவர்கள் குஃபார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? அல்லாஹுவை மறுத்த, நபியவர்களோடு எதிர்த்த, நபியவர்களுக்கு யுத்தம் மேற்கொண்ட அப்படிப்பட்ட மக்களோடும் நபியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அன்பானவர்களே, உலமாக்கள் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். சில அய்மாக்கள், சங்கையான இமாம்கள் அதை தனி நூலாக தொகுத்தும் இருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அதில் ஒரு சிலவற்றை மாத்திரம் குறுகிய நேரத்துக்குள்ளால் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டை பொறுத்தவரை நமக்கு தேவையான உதாரணங்களை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். மெஜாரிட்டி பௌத்த சகோதரர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில், இன்னும் ஏனைய சகோதரர் இன சகோதர மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்லால், செயலால் வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, நபியோட காலத்தில் 3 விதமான மக்கள் இருந்தார்கள். நேரடியாக நபி அவர்களை எதிர்த்தவர்கள், இவர்களை குறைஷ் என்று சொல்வோம், எப்படியாவது நபி அவர்களை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று முழுவீச்சாக ஈடுபட்டவர்கள், இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள். இன்னொரு கூட்டம் நேரடியாக இஸ்லாத்தை எதிர்க்காமல் இஸ்லாத்துடைய நல்லெண்ணத்தை மனதுக்குள் வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள். இஸ்லாத்துக்கு நேரடியாக எந்த விதமான தாக்கத்தையோ, பேச்சிலோ, எழுத்திலோ, நடவடிக்கைகளோ செயல்படாமல் இஸ்லாத்துக்கு ஆதரவாக அந்த ஆதரவை மனதுக்குள் வைத்துக் கொண்டிருந்தவர்கள். இது 2வது கூட்டம். 3வது கூட்டம் இருக்கிறது, குப்புரை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு நாம் முஸ்லிமானவர்கள் என்ற முனாஃபிக்காக நடந்து கொண்டவர்கள். வெளிரங்கத்தில் இஸ்லாம், உள்ரங்கத்தில் நிஃபா, உள்ரங்கத்தில் குஃப்ரியத், இதை வைத்துக் கொண்டு நபியுடைய சன்னிதானத்தில் முஸ்லிமை போன்று முஃமினை போன்று நடித்தவர்கள், அப்படிப்பட்டவர்களும் நபியோடு இருந்தார்கள். முன்னால் நல்லவர்களாக நபியுடைய சன்னிதானத்தில் ஈமானின் உச்சகட்டத்தை உடையவர்களாக பேசுபவர்கள் நபிக்கு பின்னால் சஹாபாக்களை பற்றியும் நபியவர்களை பற்றியும் ஏசி ஏளனமாக பேசக்கூடிய முனாஃபிக்கீன்களும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட அற்புணை பேரோடும் நபி அவர்கள் அழகான முறையில் வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்தரமான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும், முஸ்லிம் மினான முஸ்லிமான அற்புணை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்தருவானா. அன்பானவர்களே, இந்த நபியுடைய வாழ்க்கையை தான் அல்லாஹ் ஒரு வாரத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை குலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், விளக்கம் சொல்கிறார்கள், விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னக்க லஅலா குலுக்கின் அஸீம், இன்னக்க லஅலா குலுக்கின் அஸீம். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அன்பு நாயகமே, அருமை ரசூலே, நீங்கள் உண்மையான மிக உயர்ந்த நட்பாக்கியங்களின் மீது இருக்கிறீர்கள். இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து இப்படி சொல்லவில்லை, இன்னக ஃபீ குலூபின் அஸீம், நபியே நீங்க அழகான குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், இன்னக லஅலா குலூபின் அஸீம், நீங்கள் குணங்களின் மேல் இருக்கிறீர்கள். குணங்களை யாராவது எனக்கு இப்படி நல்ல ஒரு குணம் நற்குணம் வரவேண்டி இருக்கிறதா, நபியிடத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள், நபியவர்கள் குணங்களின் ஒரு மேடையின் மீது இருக்கிறார்கள். அத்துணை குணத்திற்கும் மேலால் ஒரு சிம்மாசனத்தில் உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அந்த நபியிடத்தில் எல்லா விதமான நற்குணங்களையும் பார்த்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் நபியவர்களை அழகான வார்த்தை கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நாலு விடயங்களை பார்ப்போம். நபியவர்கள் குஃபாரே குறைசியோடு நபியவர்களை எதிர்த்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோடு நபியவர்கள் நடந்து கொண்ட நான்கு உள் தலைப்புகளில் பேசலாம் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்கள் எப்படி சங்கையோடு நடந்து கொண்டார்கள், மத்ஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்கள் எப்படி முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை தேவையான பொழுது புகழ்ந்திருக்கிறார்கள், அஃபுன் நபி தசாமுஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்கள் நபியவர்களுக்கு அநியாயம் செய்த இஸ்லாத்துக்கு எதிரிகளாக இருந்த அந்த குஃபாரை குறைஷிகளை எப்படி மன்னித்திருக்கிறார்கள், எப்படி மன்னித்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும், அதுலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்களின் நீதம், நபியுடைய நீதம் எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்ல நினைக்கிறேன். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நபியுடைய இஹ்திராம், நபியவர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு கொடுத்த கண்ணியம் ஆச்சரியமாக இருக்கிறது. வார்த்தையால் சொல்வது லேசாக இருக்கலாம், ஆனால் நானும் நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணும் பொழுதுதான், நானும் நீங்களும் அதை எதிர்நோக்கும் பொழுதுதான், இஹ்திராம் என்பது உண்மையில் வார்த்தையில் இருக்கிறதா அல்லது செயலில் இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள முடியும். ஒரு தடவை உத்பத் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய மக்காவின் மிக பிரபலமான பிரசித்தி பெற்ற தலைவர்களில் ஒருவர் நபி அவங்கள்ட்ட வாராம், மக்கால் இருக்கக்கூடிய சமயம் நபி அவங்கள்ட்ட வந்து, நபி அவங்க அப்பதான் தாவத்தை மக்களுக்கு அல்லாவுடைய ரிசாலத்தை தூரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயம் உத்பத் இப்னு ரபீஆ நபி அவங்களை நோக்கி வருகிறார். வந்து சொல்றாரு, முஹம்மதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கொஞ்சம் பேசணும் உங்களையோட, நான் கொஞ்சம் உங்களோட பேசணும். யார் வருகிறார்? உத்பத் இப்னு ரபீஆ, குஃபார்ல மிக பிரபலமான தலைவர், இஸ்லாத்தை நல்லது சொல்றதுக்கு வரல, இஸ்லாத்தை குறை சொல்றதுக்கு நபி அவங்களோட பேச வந்திருக்கிறார். நபி அவங்க வந்து கேட்கிறார், நபி அவங்களே முஹம்மதே, நான் கூட பேசணும். சொன்னாங்க ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்யா அபுல் வலி, சொல்லுங்க அபுல் வலிதே. ஒரு பேரை பேரை சொல்லி அழைப்பது சிறப்பானது, ஆனால் அந்த பேரை புனைப்பேரை கொண்டு அழைப்பது அதை விட சிறப்பானது. ருத்பத் இப்னு ரபீஆவை யா சுபா என்று சொல்லாமல் யா அபுல் வலி, அபுல் வலிதே சொல்லுங்க என்று சங்கையாக சொன்னார்கள். அபுல் வலி சொல்ல ஆரம்பிக்கிறார், ஏ முஹம்மதே, நீங்க யாரு தெரியுமா? நீங்க எப்படிப்பட்ட வம்சத்திலிருந்து வந்தவர் தெரியுமா? ஆனால் நீங்க செய்யற வேலை ரொம்ப மோசமான வேலை, குடும்பத்தை எல்லாம் பிரிச்சு போட்டீங்க, ஊரெல்லாம் ரெண்டாக்கி இருக்கிறீங்க, இது ரொம்ப மோசமான வேலைகளை செய்யறீங்க, என்ன தேவை இருக்குது முஹம்மது உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு பணம் தேவைண்டா, இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரனாக உங்களை ஆக்கிடுறோம், இந்த ஊர்ல உங்களுக்கு ஷரப் தேவைண்டா, உங்களுக்கு புகழ் தேவைண்டால், இந்த ஊர்லயே பெரிய மிகப்பெரிய புகழுக்குரியவராக நாங்கள் உங்களை ஆக்கி விட்டுறோம், இல்ல இந்த ஊர்ல மிகப்பெரிய தலைவராக ஆகணுண்டால் அதையும் செஞ்சுதாரோம். அப்படி இல்ல, உங்களுக்கு சுகீனமாக இருந்தால் உங்களுடைய வைத்தியத்துக்குரிய முழுமையான செலவை நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், ஏ முஹம்மதே என்று சொல்லிட்டு சொல்லிக்கொண்டு விஷயங்களை போகக்கூடிய நேரம் நபி அவர்கள் பேச விட்டு ரொம்ப அமைதியா இருக்கிறார். பேச விட்டுட்டு அவர் ரத்பத் இப்னு ரபீஆ பேசி முடிஞ்ச பின்னால நபியும் ஒரு வார்த்தை கேட்கறாங்க, அக்கது ஃபரபதயா அபுல் வலி, அபுல் வலி நீங்க பேசி முடிஞ்சா? அது வரைக்கும் நபி அவர்கள் ஒரு பாசிலை ஒரு குப்ரியத்தான பேச்சை, இஸ்லாத்துக்கு விரோதமான பேச்சை பேசக்கூடிய ஒருவரை ஒருவருக்கு முன்னால் கௌரவம் கண்ணியம் கொடுத்து பேசவிட்டு காது தாழ்த்தி கேட்டுவிட்டு கேட்கிறார்கள், ஓடோடி வந்து விட்டார். குறைஷிகள் பார்த்தாங்க நல்லதான போனார் மனிதன், என்ன வந்துட்டாரு இவர் முஹம்மதுடைய பக்கத்து போயிட்டாரா என்று சொல்லும் அளவுக்கு அவர் அந்த ஆயத்துகள் அவர்களே வேலை செய்ய ஆரம்பித்தது. என்ன சொல்லுவார்கள் என்றால், இஹ்திராமுன் நபி, நபி அவர்கள் தனக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மனிதருடைய பேச்சை சங்கையாக காது தாழ்த்தி கேட்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் ரொம்ப பலவீனம், நம்முடைய ஒரு மசாயிலில் மாற்று கருத்துள்ள ஒரு கருத்தை கூட கேட்பதில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். இது சிறந்ததா அது சிறந்ததா என்ற ஒரு விடயத்தில் கூட நாம் காது கொடுத்து ஒரு விடயத்தை கேட்பதில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கி கொடுத்து கண்ணியத்தை கொடுத்து காது தாழ்த்தி எதிரானியின் தனக்கு தன்னுடைய கருத்துக்கு மாற்றமான கருத்து சொல்லவருடைய கருத்தையும் கேட்டிருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, எந்தளவு தூரம் நபியவர்கள் இஹ்திராமோடு சங்கியாக நடந்து கொண்டார்கள் என்றால், நபியுடைய தூதை மன்னர்களுக்கு நபியவர்கள் அனுப்பி வைத்தார்கள். மிகப்பெரிய ஆட்சியில் இருந்த அந்த மன்னர்களுக்கு நபியவருடைய தூது போனது கடிதத்தின் மூலமாக. ரிசால் கடிதம் நபியவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த கடிதத்தை நபியவர்கள் எழுதக்கூடிய நேரம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருந்திருக்கிறார்கள். மின் முஹம்மதின் ரசூலில்லா, மின் முஹம்மதின் ரசூலில்லா என்று எழுதுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடம் இருந்து இன்று யாருக்கு அட்ரஸ் பண்ணுவார்கள் என்றால், அவர்களை சங்கை செய்து அட்ரஸ் பண்ணுவார்கள். எப்படி எழுதியிருக்கிறார்கள், மின் முஹம்மதின் ரசூலில்லா இலா கிஸ்ரா, கிஸ்ராவுடைய மன்னன் அதீமி ஃபாரிஸ், ஃபாரிஸ் நாட்டுடைய அதிபதி என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள். வெறுமனே கிஸ்ரா என்று சொல்லாமல் அவருக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை கொடுத்து இலா அதீமிக்கு அதீமி ஃபாரிஸ் மின் முஹம்மதின் ரசூலில்லா இலா ஹிரத்தல் அதீமி ரூம், ரூம் நாட்டின் சங்கையானவர். من محمد رسول الله الى مقوقس عظيم القبط قبط تيست جنالي بدي منر اوري شنگي بدتي من محمد رسول الله الى النجاشي حبشا وديه منر نجاشي عظيم الحبشا حبشا وديه جنالي بدي غنية مانا ورنري نبي ورغل شنگيان وارتهيلي كند اوركلي عليك رقرانو كدرتي. அன்பான அவர்களே, ஏராளம் இருக்கிறது, சுருக்கமான ரெண்டு விடயத்தை சொல்லிருக்கிறேன். நபியவர்கள் கொடுத்த இஹ்திராம் சங்கையும் கண்ணியமும், நபியவர்கள் கொடுத்த புகழ். அன்பானவர்களே, யார் யாருக்கு என்னென்ன புகழை கொடுக்கணுமோ அதை கொடுப்பதில் நபியவர்களை போன்ற முன்னுதாரணம் யாருக்கும் இருக்க மாட்டார். சரியான புகழை சரியான நேரத்தில் முகஸ்துதி இல்லாமல் இஹ்லாஸோடு கொடுப்பதில் நபி அவர்கள் சிறந்தவர்கள். பேருக்கும் புகழுக்கும் ஏமாற்றுவதற்கும் எந்த காரணமும் இல்லாமல் அழகாக புகழ்வார்கள். அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம். அன்பானவர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். எஹ்ராமுடைய ஆடையோடு காபத்துல்லாவை அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டி ஊரிலிருந்து விரட்டப்பட்டு போகக்கூடிய நேரம், அப்படியான ஒரு இடத்தில் தடுக்கப்படுகிறார்கள். அங்கே அக்ரிமெண்ட் பேசப்படுகிறது, உடன்படிக்கை பேசப்படுகிறது, நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கிறது. அந்த விஷயம் பேசுறதுக்காக வேண்டி குஃபார்களுடைய தரப்பிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். சஹல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். நபியவர் வரக்கூடிய அந்த சஹல் இப்னு அம்ரை பார்த்து சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், லக்கது சஹூல அம்ருகும், லக்கது சஹூல அம்ருகும், உங்களோட விஷயம் ரொம்ப லேசாக விட்டது. யார் தெரியுமா வராரு, சஹல் இப்னு அம்ர் வாரார். அவர் ரொம்ப மிருதுவானவர், ரொம்ப சஃப்டானவர், விடயங்கள் அழகாக பேசக்கூடிய ஒருவர். நம்முடைய உடன்படிக்கை செய்வதற்காக நீ வருகிறார் என்று உடன்படிக்கை செய்ய வரக்கூடிய ஒரு குப்பாரை பார்த்தும் அழகான ஒரு வார்த்தையை கொண்டு புகழ்கிறார்கள். அன்பானவர்களே, சில அழகான வார்த்தைகள் ஆழமான விதத்தில் சில மக்களுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. அதில் ஒருவர் தான் ஷைஃபுல்லாஹில் மஸ்ஊல், உரியப்பட்ட அல்லாஹ்வுடைய வாரிஸ் என்று பெயரெடுத்த காலித் இப்னுல் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க? நபி அவங்க சொன்ன அழகான ஒரு புகழுக்குரிய வார்த்தை. காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் வலீத் இப்னுல் வலீத் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாரே. வலீத் இப்னுல் வலீத் நபி அவங்க கேட்கிறாங்க, ஐன காலித், ஐன காலித், எங்கப்ப காலித் இஸ்லாத்துக்குள்ள வரலையா? வராம இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு படித்த நல்ல அறிவு உள்ள நுணுக்கம் உள்ள ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வராம இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. மாமித்லுஹு ஜஹில் அல் இஸ்லாம் என்று சொன்ன வார்த்தை காலித் இப்னுல் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு காதை அடைகிறது. காலித் இப்னுல் வலீத் ரழியல்லாஹு யோசிக்கிறாங்க, நான் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டி போட்டு யுத்தம் செய்யற ஆள் நபியும் என்ன பார்த்து இவரை போற ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர மாட்டாரா என்று சொல்கிறார்களே என்பதை அடிப்படையாக வைத்து இஸ்லாத்துக்கு வந்து வருகிறார். அன்பானவர்களே, மதுபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுடைய புகழ் முஸ்லிம் அல்லாதவர்கள் புகழ்ந்து இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நீண்ட விடயம் இருக்கிறது நபியுடைய மன்னிப்பை பற்றி. வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்ட மூன்று மன்னிப்பு. அல்லாஹ் அப்படி மன்னிப்பு எனக்கும் அவளுக்கும் தந்தருவானா? எழுத்தால் எழுத முடியாத, வார்த்தையால் சொல்ல முடியாத, நபியோட சன்னிதானத்தை அசத்திய, குலுக்க வைத்த, ஆச்சரியப்படுத்திய மூன்று மன்னிப்பு. இன்று வரைக்கும் அதை வாசிக்கக்கூடிய நாம் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு மூன்று மன்னிப்பாக நபியோட வாழ்க்கையில் நபியவர்கள் மூன்று மன்னிப்பு கொடுத்தார்கள். ஃபத்ஹு மக்காவுடைய நேரம், எந்த ஊரில் இருந்து எந்த மக்களையும் சஹாபாக்களையும் நபியவர்களையும் விரட்டினார்களோ அந்த ஊருக்கு திரும்பி வரும் பொழுது நபியவர்கள் கொடுத்த மூன்று மன்னிப்பு. அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையின் பாடமாக இருக்கட்டும். குடும்பத்தில் மன்னிப்போம், சமூகத்தில் மன்னிப்போம், நம் சகோதரர்களை மன்னிப்போம், நம்மை எதிர்க்கக்கூடிய எதிராளிகளை மன்னிப்போம், பாடமாக அமைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட மூன்று மன்னிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, முதல் மன்னிப்பு தான் அவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த மன்னிப்பு. மக்காவுடைய நேரம் நபி அவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள். யார் அந்த என்பவர்? அபூ ஜஹலுடைய மகன். அபூ ஜஹல் யார் என்றாலும் அபூ ஜஹலுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உம்மத்துல ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு மனிதருடைய மகன் தான் இக்ரிமா. அந்த இக்ரிமா என்ன செஞ்சாரு? வால்ல நஞ்ச பூசி கொண்டு நபியவர்களை நான் தான் கொலை செய்வேன் என்று வீர வசனம் பேசிக்கொண்டு நபியவர்களை தேடி அடைந்தவர்களில் ஒருவர் இக்ரிமா. நான் நபியவர்களை கொலை செய்வேன், நஊது பில்லாஹி மின்ஹா என்று சொன்ன இக்ரிமா அவருடைய மன்னிப்பு அன்பானவர்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவங்க பச்ச மக்காவை அடைந்து கொள்கிறார்கள். தலையை தாழ்த்திய வண்ணம் தன்னுடைய தலையை தாழ்த்துகிறார்கள். நபியுடைய அடர்த்தியான அந்த அழகான தாடி, முபாரக்கான தாடி, அந்த வாகனத்தின் அந்த பிராணியின் முதுகில் பட்டதாக ரிவாயத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவு நபியவர்கள் பணிந்துதான் அந்த காபாவுக்கு நுழைந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் ஓடிவிட்டார்கள். சில மக்கள் மன்னிப்பு கேட்டு நபியோடத்தில் வந்து வரிசையில் நிற்கிறார்கள். ஓடியவர்களில் அக்ரிமாவும் வராய். அக்ரிமா யாரு? நபியவர்கள் கண்ட இடத்தில் கொலை செய்யப்பட வேண்டும், மஹ்தூருத்தம், இவர் கொலை செய்யப்படணும் என்று பெயர் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அக்ரிமா ஓடிட்டார். ஆனால் அக்ரிமாவுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். உம்மு ஹக்கீம் பின்துல் ஹாரித் இப்னு ஹிஷாம் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி அக்ரிமாவுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் தயக்கத்தோடு நபியவங்கள்ட்ட வராங்க. தன்னுடைய கணவருக்கு நபியவங்க ஷஃபாஅத் செய்து ஷஃபாஅத் கேட்டு அடைக்கலம் கொடுப்பதற்கு நபியவங்கள்ட்ட போய் கேட்போமே என்ற நோக்கத்தோடு அக்ரிமாவுடைய மனைவி நபியவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வாரதை கேட்டு பயந்து அக்ரிமா ரெட் சீ பக்கம் யமனின் பக்கம் ஓடிட்டாரு, அவருக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்களா என்று அக்ரிமாவுடைய மனைவி நபியவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. இப்படியான ஒரு பெண்மணி வந்து நம்மிடம் கேட்டா நாம் என்ன சொல்லுவோம்? இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறா, பத்து மக்கள் தான் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், நான் இஸ்லாத்துக்குள்ள வருகிறேன் என்று சொன்ன ஒரு பெண்மணி கொலை செய்வதற்கு உறுத்துடைய ஒரு நபரை பற்றி அடைக்கலம் கொடுப்பீங்களான்னு வந்து கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நபியவங்க அந்த பெண்ணிடம் ஒன்றுமே கேட்கல. அவர் யார் தெரியுமா? இப்படிப்பட்டவர் இஸ்லாத்துக்கு இப்படி செய்திருக்கிறார், நீ இப்பதாப்பா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாய், எந்த விதமான பேச்சையும் சொல்லாமல் நபியவர்கள் சொன்ன வார்த்தை கத் அம்மன்துஹு, நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். வர சொல்லுங்க மக்காவுக்கு, வர சொல்லுங்க மக்காவுக்கு. தக்ரீமா உடைய மனைவி ஓடோடி போகிறார் யமன் பக்கம். ஓடோடி போய் கணவரை சந்தித்து கணவர் கேட்கிறார், ஏன் வந்திருக்கிறாய்? மனைவி சொல்கிறார், நபியிடத்திலிருந்து ஒரு தூதை எடுத்து வந்திருக்கிறேன். வந்திருக்கிறேன். அவர் யார் தெரியுமா? மக்களோடு சேர்ந்து நடப்பது அவரை மாறி வேறு மனிதர் கிடையாது. மக்களுக்கு புண்ணியம் செய்பவர்களில் அவரை போன்று புண்ணியவான் கிடையாது. அவரை போன்று சிறந்த மனிதர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வில் வந்திருக்கிறேன். நீங்க கடல்ல போய் கடல்ல நீங்க மூழ்கடித்து விடவானாம். அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன், வாங்க நபியிடம் என்று சொல்லி நபியிடம் அழைத்து வருகிறார். மக்காவுடைய போர்டருக்கு வரக்கூடிய சமயம் சஹாபாக்களுக்கு ஒரு கேள்விப்படுது, அக்ரீமா மக்காவுடைய போர்டருக்கு வந்திருக்கிறார், அக்ரீமா மக்காவுடைய போர்டருக்கு வந்திருக்கிறார். சஹாபாக்கள் சொல்றாங்க, சில சஹாபாக்கள் ஆத்திரந்திருந்த சஹாபாக்கள், நபியை கொல்ல வந்தவன் இவனை சும்மா விட கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்க தேடி போகிறது கிரீமா, அவராக நம்முடைய கைக்கு வந்திருக்கிறார் என்ற பேச்சுகள் பேசப்படக்கூடிய நேரம் இந்த செய்தி நபியுடைய காதை வந்தடைகிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உள்ளத்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். நபியவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதும் நபியவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நபியவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். யத்தீகும் இக்ரிமத்து இப்னு அபி ஜஹ்லின் முஃமினன் முஹாஜிரா ஃபலா தஸ்புபு அபா ஃபின் ஸப்பல் மைத் யுஸில் ஹய்ய வலா யபுலுல் மைத். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களை பார்த்து ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நம்மளை நோக்கி இக்ரிமத் இப்னு அபி ஜஹல் இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், முஃமினன் முஹாஜிரா, ஈமானை அடைய வேண்டும் என்று யமனிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து கொண்டிருக்கிறார், இஸ்லாத்துக்கு வரவில்லை வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நபியவர்கள் சொல்கிறார்கள், ஃபலா தஸ்புபு அபா, இக்ரிமாவுடைய வாப்பாக்கு யாரும் ஏசவா. மகனுடைய உள்ளத்தையோ அடிக்கும். வரல, கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர், அவருடைய உள்ளம் நோவும் என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அபூஜஹலுக்கு ஏசவானாம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தசாமோ, இப்படிப்பட்ட ஒரு கல்வை வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாது. நபி அவர்கள் மன்னித்தார்கள். அக்ரீமா வந்து கேட்கிறாரே, யார் சூழல்லா, என்ன விரும்புறீங்க? யார சூழல்லா, என்ன எதிர்பார்க்கிறீங்க? சொன்னாங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரீமா அந்த அல்லாஹ்வின் பக்கம் தான் நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னதும் அக்ரீமா சொல்றார், قد كنت فيما تدعو الي ما دعوت الي. அன்றைக்கும் இதே தான் சொன்னீங்க யா ரசூலல்லாஹ், இன்றைக்கும் இதே தான் சொல்றீங்க. وانت اصدقنا حديثا وابرنا برا. நீங்க அன்றைக்கும் இதே வார்த்தை தான், இன்றைக்கும் இதே வார்த்தை தான். நீங்க வார்த்தையில் உண்மையானவர், நீங்கள் புண்ணியவான்களில் உயர்ந்தவர் என்று சொல்லிட்டு, فاني اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله என்ற கலிமாவை சொல்லி அந்த இடத்தில் இஸ்தாக் கூறுகிறார். அன்பானவர்களே, இது அஃபு நபி, இது நபியவர்கள் கொடுத்த மன்னிப்பு, அக்ரீமாவுக்கு கொடுத்த மன்னிப்பு. அன்பானவர்களே, பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் உண்மையான இஸ்லாஸ் உள்ள இந்த அஃபுடைய குணத்தை எல்லாம் நம்மளே ஒழுக்கம் தந்தருவானா? அன்பானவர்களே, இந்த மன்னிப்பு தான் இஸ்லாத்தை மேலோங்க செய்திருக்கிறது. வாழோ நம்முடைய பேச்சாற்றலோ, நம்முடைய குரல் வளமோ, நம்முடைய தான தர்மமோ, நம்முடைய செல்வாக்கோ இஸ்லாத்தை உயர்வடைவை செய்திருக்க முடியாது, குணத்தை விட எதுவும் முன்னிருக்க முடியாது. அன்பானவர்களே, இக்ரிமாவுடைய மாற்றத்துக்கும் நபியுடைய மன்னிப்பு காரணமாக இருந்தது. ஸஃப்வானுடைய சம்பவம் இதை விட ஆச்சரியம். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், அர்ரஹியுல் மக்தூம் என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதை வாங்கி படியுங்கள். ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறது, பல மொழிகளில் இருக்கிறது. அர்ரஹியுல் மக்தூம், நபியவர்களுடைய சம்பவங்கள் எழுதப்பட்ட சிறந்த ஒரு நூல். அந்த நூல் எடுத்து படியுங்கள். ஃபத்ஹு மக்காவை ஒவ்வொரு முஃமினும் படிக்க வேண்டிய ஒரு பாடம். அன்பானவர்களே, ஸஃப்வான் இவர் உமையா, நபி உங்க மக்காவுக்கு வாரதை கேட்டதும் ஓடியவர்களில் ஸஃப்வான் ஒருவர். யார் இந்த ஸஃப்வான்? உமையத்து புனுல் கலப், அவருடைய மகன் உமைய. யார் இந்த உம்மத்தம் மோசமான ஒரு ஷர்ருமின் அஷ்ராரி அஷ்ரார், மோசமானவர்களில் மிக மோசமானவன் உமையா. எல்லாருக்கும் தெரியும், குடலை நபியோட தலையில போடணுமா, கருத்தை முறுக்கணுமா, நபியோட கொள்றதுக்கு சதி செய்யணுமா, இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் பண்ணினவர் உமையத்து புனுல் கலப் ஒருவர். அவருடைய மகன் தான் ஸஃப்வான் இப்னு உமையா. உமையத்துடைய கலப் பதில்ல மக்தூல், அத்தில் செய்யப்பட்டவர். அந்த நாள் இருந்து ஸஃப்வானுக்கு உள்ளத்து மிகப்பெரிய ஒரு குரோதம், விரோதம். நபி அவனை நான் தான் கொள்வன். எந்த அளவுனா பலவிதமான ரகசிய கூட்டங்களை நடத்தி நபியவர்களை கொள்வதற்கு முயற்சி பண்ணி தோல்வியுற்றவர். நபியவர்களை கொலை செய்வதற்கு நபியவர்களுக்கு முன்னாலே வாளில் நஞ்சு தடாவி மறைமுகமாக வந்தவர். இப்படிப்பட்ட பல மோசமான தன்மைகள் உள்ள ஸஃப்வான் நபி அவங்க மக்காவுக்கு ஓரம் மக்காலில் ஓடிச்சானார். இவருடைய ஆத்ம நண்பர் உமையர் இப்னு வஹப், அவரும் ஆக மோசமானவராய் ஆனால் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார். உமையர் இப்னு வஹபும் ஸஃப்வான் இப்னு உமையாவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நபி அவங்களை கொள்றதுக்கு பிளான் பண்ணினவர்கள் இரண்டு பேர். ஸஃப்வான் சொல்றாரு உமையரை பார்த்து, உமையர் நான் உன்னோட முழுமையான குடும்பத்துடைய முழு பொறுப்பையும் நான் எடுக்கிறேன், உன்னோட குடும்பத்தோட உன்னோட பிள்ளையோட எல்லா பொறுப்பையும் நான் எடுக்கிறேன், நீ போய் நபிய கொலை செய்துட்டு வா என்று ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி பிளான் பண்ணி ஆர்டர் கொடுத்தவர் ஸஃப்வான். அந்த ஸஃப்வானுடைய நண்பர் உமைர் நபி அவங்கிட்ட வந்து கேட்கிறாரு, யார சொல்லல்லா, ஸஃப்வான் உசுறு பயந்து உசுருக்கு பயந்து ஓடி இருக்கிறாரே, யமன் பக்கம் செங்கடன் பக்கம் ஓடி இருக்கிறாரே, யார சொல்லல, நீங்க அவருக்கு அடைக்கலம் கொடுப்பீங்களா? ஸஃப்வானுக்கு சஹாபாக்கள் ஸஃப்வான பேரை கேட்டாலே கடுமையான கோபம் வரும், அந்த அளவு மோசமானவன். நபியம் ஒன்றுமே கேட்கல, நபியம் ஒன்றுமே உமேர்த்து கேட்கல, உமேர் ஸஃப்வான் யாரு என்று ஒன்றுமே கேட்கல. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். அடைக்கலம் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், உமேர் இப்னு வஹப் 80 கிலோமீட்டர் தூரம், 80 கிலோமீட்டர் தூரம் மக்காவில் இருந்து டெட் சி அந்த செங்கடலுக்கு வருகிறார். ஜோர்டானின் பக்கம் வந்து ஸஃப்வான் சந்திருக்கிறார். ஸஃப்வான் உறப்புகளை ஸஃப்வானுக்கு நடுக்க முடியாது. ஸஃப்வான் சொல்றாரு, வாரது உமைர் நபியோட சேர்ந்தவர், இன்ன கொள்றதுக்கு நான் வரலாம் என்று பயத்தோடு திடுக்கத்தோடு இருக்கிறார். உமைர் வந்து சொல்கிறார், ஸஃப்வான் நான் உங்களை கொலை செய்ய வரல, ஸஃப்வான் நான் ஒரு தூது எடுத்து வந்து இருக்கிறேன் நபி உங்கள்ட்ட இருந்து. என்ன தூது? நான் நபி உங்கள்ட்ட உங்களைய பாதுகாக்கும்படி கேட்டிருக்கிறேன், அடைக்கலம் தரும்படி சொன்னேன், நபி அவர்கள் உங்களுக்கு அடைக்கலம் தரதாக சொல்லியிருக்கிறாங்க, வாங்க ரிட்டன் மக்காவுக்கு. ஸஃப்வான் சொல்ற, எனக்கு வரையில சொல்ற அல்லாஹ்வும் இதானையாக நான் அடைக்கலத்தை எடுத்து வந்து இருக்கிறேன், வாங்க ஸஃப்வான் என்று சொன்னதும் ஸஃப்வான் சொல்றாரே, நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப பயம், வந்தா என்ன கொலை செய்துடுவாங்க, அப்படி வாரதாக இருந்தால் நபிய உங்கள் திறந்து எனக்கு ஏதாவது ஆதாரமாக ஏதாவது ஒரு எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்துடுவாங்க. யார சொல்றார்? ஸஃப்வான். நபியோ என்னைய ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்றதுக்கு உண்டான ஆதாரத்தை ஏதாவது எடுத்துக்குவாங்க என்று சொன்னவும் உமையர் இப்னு வஹப் இன்னொரு 80 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு மக்காவுக்கு வந்து நபியவங்க சொல்றாரு, நபியவங்க ரசூலுல்லா ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லா ஸஃப்வான சந்திச்சேன், ஸஃப்வான் இப்படி ஒரு விஷயம் கேட்கிறாரு என்று தயக்கத்தோடு சொன்ன நேரம் அல்லாஹு அக்பர், ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேலான முபாரக்கான கலப்பை எடுத்து خذ بعمامتي هذا خذ بعمامتي إليه இந்த கலப்பை கொண்டு போய் ஸஃப்வானுக்கு கொடுத்து சொல்லுங்க, இதுதான் நபியோட கலப்பு ஆதாரம், நபியோட கலப்பாவோடு மக்காவுக்கு வரும்படி. ஒரு எதிரி, அல்லாஹ்வுடைய எதிரி, இஸ்லாத்துடைய எதிரிக்கு நபி அவங்க கலப்பாவை கழட்டி கொடுக்கறாங்க, கொடுங்க ஸஃப்வானு கிட்ட கலப்பாவை எடுத்துக்கொண்டு போய் தலப்பாவை எடுத்துக் கொண்டு போய் சஃப்வானிடம் கொடுத்து சஃப்வானை அழைச்சி கொண்டு நபிய உங்கள்கிட்ட வராரு. நபிய உங்கள்கிட்ட வர முன்னால சஃப்வான் கேட்கிறார், உமேர் வஹப் எனக்கு பயமா இருக்குது, என்னென்றாலும் கொல்லுவாங்க, எனக்கு எந்த கேரண்டியும் இல்ல, பயமாக இருக்குது. சொல்றாங்க உமேர் குன் வஹப் ஒன்று இஸ்லாத்துக்கு வர சொல்லுவாங்க நபியவங்க, இல்லைன்னாலும் உனக்கு ஒரு முடிவு எடுக்க சொல்லுவாங்க, ஆனால் நான் இஸ்லாத்துக்கு வரல என்றால் எனக்கு 2 மாசம் டைம் ஆகும், நான் யோசிக்கிறதுக்கு 2 மாசம் தவணை ஆகும் என்று சொல்லி அமீர் இப்னு வஹப் கூட்டி வராங்க. இந்த மக்காவுக்கு வரக்கூடிய நேரம் அசர் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. நபி அவங்க தொழு வச்சு கொண்டிருக்கிறாங்க. கேட்கிறாங்க, சஃப்வான் என்ன சொல்லுறாங்க, அசருடைய தொழுகை எத்தனை நேரம் சொல்லுவாங்க? ஒரு நாளைக்கு 5 நேரம் சொல்லுவாங்க. நபியவங்களை இவங்களுக்கு துளைவிப்பாங்க, நபியவர்கள் தான் இவர்களுக்கு துளைவிப்பாங்க என்று சொல்லுதெல்லாம் கேட்டுட்டு நபியவர்கள் சலாம் கொடுத்ததும் சஃப்வான் சத்தம் போட்டு சொல்கிறார், நபியவர் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே இந்த உமேர் தான், என்ன உங்கள்ட்ட அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன், அடைக்கலம் கொடுப்பதாக சொல்லி என்னை கூட்டி வந்திருக்கிறார், நான் உன் இஸ்லாத்துக்கு வருவேன், நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்வேன், இல்லாட்டி எனக்கு 2 மாசம் தவணை தருவதாக சொல்லி வந்திருக்கிறார் என்று சத்தம் போட்டு சொன்னதும் நபி ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹு அக்பர் சொன்னாங்க, சஃப்வான் 2 மாசம் இல்ல 4 மாசம் நீங்க யோசிக்கிறது டைம், யார் சஃப்வான், சஃப்வான் கேட்டாலே கொலை சேரத்துக்கு துடிக்கக்கூடிய உள்ளம். அந்த சஃப்வானை பார்த்து சொல்கிறார் நபி அவர்கள், 2 மாசம் அல்ல சஃப்வான், 4 மாசம் எடுங்கோ. பச்சை மக்காவுடைய நேரம் சஃப்வான் டைம் எடுக்கிறார். பச்சை மக்காவுக்கு பின்னால ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. சஃப்வானுடைய தொழிலே ஆயுதம் செஞ்சு விற்கிறது, வெபன்ஸ் வியாபாரி. அல்லாஹ் அக்பர், இதெல்லாம் சொல்ல போக்கள் ஆச்சரியமாக இருக்குது. அன்பானவர்களே, ஹுனைன் யுத்தத்துக்கு போறதுக்காக வேண்டி நபி அவர்கள் சஃப்வான் கிட்ட காசு கொடுத்து வெப்பன் வாங்குகிறார்கள். இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரம் வரலாற்று ஆசிரியர்கள் இதை சொல்றாங்க, நபி அவங்களுக்கு விருந்திருந்தா சஃப்வானுடைய ஆயுதங்களை அவர் ஆயுதம் செய்து விற்கக்கூடியவர் லேசாக பறித்தெடுத்து இருக்கலாம். நபி அவர்கள் 4 மாசம் தவணை கொடுத்துட்டு சஃப்வானிடம் இருக்கக்கூடிய ஆயுதத்தை காசு கொடுத்து வாங்குகிறார்கள். மக்காவுடைய எல்லா பெரும் தலைவர்களும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, சஃப்வான் வரல. சஃப்வான் எல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறார், நானும் சேர்ந்து நபியோட புனேனுக்கு போனால் என்ன, என் ஆயுதங்களும் இருக்கிறேன், இதை உடஞ்சா செஞ்சு கொடுக்கலாமே என்பதற்காக வேண்டி சஃப்வான் நபியோட சேர்ந்து புனேனுக்கு போறார். முஸ்லீமோட படையில் ஒரு காபிர் இருக்கிறார், யாரு, சஃப்வான். நபியோட பாதுகாப்புல இருக்கிறார், எந்த ஒரு சஹாபியும் ஒரு வார்த்தை கூட பேசல. கொஞ்சம் யோசிங்க, இஸ்லாத்து ஒருவர் ஏசிட்டாண்டால் நாம் அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையும் பேசக்கூடிய அசிங்கமான வார்த்தைகளும் பேஸ்புக்ல ஒண்ணுமா, சோசியல் மீடியால ஒண்ணுமா, அசிங்கங்கள். சஹாபாக்கள் வாயத்திறக்கவே இல்லை, வாயத்திறக்கு இல்ல. நபியவங்க 4 மாசம் தவணை கொடுத்திருக்கிறார். ஹுனைனுடைய ஆரம்பம் தோல்வி, ஆனால் ஹுனைன் பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு வெற்றி. நபியவங்க ஹுனைனுடைய வெற்றி எந்த அளவு உண்டால் மிகப்பெரிய கனிமத்தை அடைந்த ஒரு யுத்த வெற்றி. கண்ணு கட்டிய தூரம், ஆடு மாடு ஒட்டகைகள், மிகப்பெரிய மந்தைகள் கனிமத்தாக கிடைத்திருக்கிறது. நபி அவர்கள் பத்ரு மக்கால வந்த, இஸ்லாத்துக்கு வந்த, புதிதாக வந்த, சின்னம் இப்பதான் வந்திருக்கிறாங்க, ஹதீஸுல் அஹ்திபில் இஸ்லாம் வந்த எல்லாருக்கும் 100 ஒட்டகம், 100 ஒட்டகம், இந்த மந்தை, இந்த மந்தை, இந்த மந்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு வந்த அந்த மக்களுக்கு ஆச்சரியம், இப்பதானே பத்ரு மக்கால் இஸ்லாத்துக்குள்ள வந்தோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இவ்வளவு தாராங்களா, அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கினார்கள். சஃப்வான் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நபியோட நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு காபிராக போனேன், நான் என் ஆயுதங்களை வித்து ஆயுதம் மீது முடஞ்சா சரி செய்யணும் என்று போனேன். நபியவர்கள் கனிமத்துடைய பொருட்கள் பங்கு வச்சு கொடுப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எடுக்கிறார்கள், கஷ்டப்பட்டார்கள். 8 வருட காலங்கள், 8 வருட காலங்கள் மதீனாவில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னால் கனிமத்துடைய பொருட்கள் கிடைக்கிறது. சஹாபாக்கள் ஆசையோடு இருக்கிறார்கள், மந்தைகள் வேண்டுமா, பொருட்கள் வேண்டுமா. சஃப்வான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த ஹுனையே ஆச்சரியப்படும் அளவுக்கு, ஹுனையே திடுக்கிடும் அளவுக்கு, அஸ்ஹலத்தில் உகூல் புத்தி பேதலிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் நபி அவர்கள் சஃப்வானையா சஃப்வான், சஃப்வானை மட்டுமல்ல மிக சத்தம் போட்டு அழைத்தார்கள், சஃப்வான் வாங்க சொல்லும் சஃப்வான். நபி அவங்க வாராரு, சஃப்வானை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, யா சஃப்வான், இந்த இருக்கக்கூடிய 100 ஒட்டகம் உங்களுக்கு தான் வச்சுக்கொள்ளும், மாணவர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, இவைகளுக்கு யோசிக்க முடியாது, நினைக்க முடியாது. காபிராக வந்தவர், ஆயுதங்கள் சப்ளை செய்தவர், நபி அவங்களை கொலை செய்ய பார்த்தவர், மோசமாக நடந்து கொண்டவர், இஸ்லாத்துக்குள்ளே இன்னும் வரல, நபி அவர்கள் அவருக்கு 100 ஒட்டகங்களை கொடுக்கிறார், ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். சஃபான் சீக்கிரம் யாரும் சொல்லலாம், இது எனக்கா சொன்னாங்க, ஒட்டகமும் ஒட்டகத்துக்கு மேலுள்ள அத்துணையும் அவங்களுக்கு தான். சஃபானுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, சஃபானுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. சஃபான் இதுக்கு பொறவும், இதுக்கு பொறவும் உள்ளத்தை மறைச்சு வச்சிருக்க கூடிய அந்த விஷயத்தை மறைக்க முடியாது என்று சொல்லிட்டு சொல்றாரு. மா ஃபாபத் நஃப்ஸு அஹதின் பிமித்லி ஹாதா இல்லா நஃப்ஸு நபியின். இப்படி உலகத்து ஒரு நஃப்ஸு, ஒரு மனசு இருக்குமா இருந்தால் அது நபியுடைய மனசை தவிர வேறு எந்த மனசாகவும் இருக்க முடியாது. நபியே, நீங்க உண்மையிலேயே நபிதான், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஸஃப்வான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, எங்கட காலம் நாட்டுடைய நடப்பு, நாட்டுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் விளங்கி வச்சிருக்கிறோம். யார் யாரோ குர்ஆன் கேட்கிறாங்க, யார் யாரோ நபி கேட்கிறாங்க, யார் யாரோ காபா கவிச்சுறாங்க, யாரோ இஸ்லாத்து கேட்கிறாங்க, எங்கட ரெஸ்பான்ஸ், எங்கட ரிப்ளை, எங்கட பதில் எப்படி இருக்குது? அவர் ஏசின நாங்க ஏசுறோமா, எங்கட குணங்களை காட்டுவோமா, எங்கட மன்னிப்புகளை காட்டுவோமா? ஆச்சரியமான அன்பான சம்பவர்களே, அன்பானவர்களே, ரகூன் நபியை படிப்போம், வாழ்க்கையில் பாடமா எடுத்துக்கொள்வோம். 3வது மன்னிப்பு தான் ஐக்ரிமாவுடைய மன்னிப்பு, சஃப்வானுடைய மன்னிப்பு. 3வது மன்னிப்பை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அபு சுஃபியானுக்கு கொடுத்த மன்னிப்பு. அன்பானவர்களே, அபு சுஃபியான் ஜஹீம் மக்கா, மக்காவுடைய தலைவர், மக்காவுல பதில்ல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டதன் பின்னால மக்காவை லீட் பண்ணினவர் அபு சுஃபியான். அபு சுஃபியான் ரெண்டு மகன்ல ஹம்பலா ஷஹீத் கொலை செய்யப்பட்டார், இன்னொரு மகன் அம்ரு கைதியாக எடுக்கப்பட்டார். அபு சுஃபியான் உள்ளத்தை பெரிய ஒரு வைராக்கியம் வச்சு, எப்படியாவது நான் இதுக்கு பள்ளிக்கு பள்ளி வாங்குவேன், பல மசூராக்கள், பல மீட்டிங்கள், பல கலந்துரையாடல்கள், இஸ்லாத்த முஸ்லிம நபி அளிக்கணும், நிறைய யுத்தங்கள் நடைஞ்சி உஹதுல பிளான் பண்ணினவரும் அவர் தான். உஹதுல வெற்றி அடைஞ்சாக கேவலமாக பேசினார், அசிங்கமாக பேசினார், தன்னுடைய வைராக்கியத்தை தீர்த்து கட்டினார். உஹதுல கொலை செய்யப்பட்ட சஹாபிகளில் ஒருவர் தான் ஹம்பலா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு சுஃபியான் சொல்வாரே, ஹம்பலத்து ஹம்பலா, ஹம்பலா என மகனை கொடுத்தேன், அதுக்கு பகரம் இன்றைக்கு ஒரு ஹம்பலாவை நான் எடுத்துக்கொண்டேன் என்று வைராக்கியம் பேசுவார். அரபிகளை பற்றி பேசக்கூடிய வளமாக்கள் சொல்கிறார்கள், அரபிகள் யுத்தம் செய்வார்கள் ஆனால் அசிங்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், அசிங்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக மோசமான அசிங்கமான யுத்தம் நடந்தது என்றால் அது உஹதுதான். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்படுவது யுத்தத்தில் சகஜம், ஆனால் அவர்களை தம்சீல், அவர்களை அசிங்கமான முறையில் காதை அறுத்து, மூக்கை அறுத்து, உடம்பை அறுத்து, உடம்பை பிளந்து அசிங்கமாக ஒரு நாளும் அரபிகள் நடக்க மாட்டார்கள், ஆனால் உஹதில் நடந்து கொண்டார்கள். ஹம்சா ரழியல்லாஹு உள்ளத்தை பிளந்தார்கள், ஹம்பலா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய காதுகளை அறுத்தார்கள், சஹாபாக்கள் முறுப்புகளை அறுத்தார்கள். எந்த சஹாபி என்று அடையாளம் காண முடியாதிரி சஹாபாக்களை அசிங்கமான முறையில் நடாத்தினார்கள். அப்படி அத்துணைக்கும் காரணமாக இருந்த அபு சுஃபியான் எப்படியாவது இஸ்லாம் இல்லாமலாக்கணும் என்ற நிலையில் இருந்த அந்த அபு சுஃபியானுக்கு கொடுத்த மன்னிப்பு இருக்கிறதே வரலாற்றில் பொன்னெழுத்துக்கள் அழுதப்பட்ட வரலாறுகள். அபு சுஃபியான கூட்டாளி அப்பாஸ் ரழியல்லாஹு நபியோட சாஷா, அன்பு சாட்சி அப்பாஸ் ரழியல்லாஹு நபியவங்க மக்காவுடைய போர்டருக்கு வந்திருக்கிறாங்க, இன்னும் மக்காவுக்கு நுழைய இல்ல. அப்பாஸ் ரழியல்லாஹு நபியவோட வாகனத்தை எடுத்துக்கொண்டு மக்காவுடைய போர்டர்ல இருந்து மக்காவுக்கு நுழைறாங்க. கல நிறவலங்கள், சிச்சுவேஷன் பாக்குறதுக்காக வேண்டி உள்ளுக்கு வந்தால் அபு சுஃபியான் அப்பாஸ் ரழியல்லாஹு பழைய கூட்டாளி அவரும் இருக்கிறார். அபு சுஃபியான் ஓடோடி வந்து கேட்கிறார், அப்பாஸ் கூட்டாளி தன்மையில கேட்கிறாரு, ஏதாவது ஷீலத்து இருக்குமா, கலந்து கொடுத்து தப்பிக்கிறதுக்கு ஒளி இருக்குமா, ஏதாவது பாதுகாப்புக்கு ஒளி இருக்குமா என்று கேட்ட நேரம் அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, நபியுடன் கேட்டு பார்க்கிறேன். யார? அபு சுஃபியான். அபு சுஃபியான் யாரு? கொலை செய்யப்பட வேண்டிய பட்டியலில் உள்ளொரு நபர். அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, அபு சுஃபியான பார்த்து ஏறுங்க வாகனத்துல,
வந்திருக்கிறது நபியோட வாகனம் பஹ்ல ரசூல் இல்லா, நபியோட வாகனத்துல வந்திருக்கிறாரு. அபு சுஃபியான பின்னால ஏத்தி நபியவங்க எங்க கேம்ப் அடிச்சிருக்கிறாங்களோ, மக்காவுல இருந்து சின்ன ஒரு தூரம் போர்டர்ல இருக்கிறாங்க, தன்னுடைய இரவு நேரம் வந்தாரு. அபு சுஃபியான ஏத்தி கொண்டு நபியவங்கள்ட்ட வாராங்க. இரவு நேரம் நெருப்பு பத்தது. அப்பாஸ் பகுதியில் அவங்க வாரத சஹாபாக்கள் பாக்குறாங்க, சொன்னாங்க மண் வரா யாரு பின்னுக்கு இருக்கிறது பாத்துட்டு சொன்னாங்க. நபியோட வாகனம் போது பிரச்சனை இல்ல, ஒவ்வொரு சஹாபாக்களாக தாண்டி பொழுதும் அபு சுஃபியான் உள்ளம் நடுங்கி கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ, உமர் ரதி இல்லாமலே தாண்டக்கூடிய நேரம் உமர் ரதி இல்லாமல் கண்டுட்டாங்க. அப்பாஸ் ரதியிலா கூட்டி போறது அபு சுஃபியான் கண்டது ஒரு சத்தம் போட்டார்கள். அந்த இடமே அதிர்ந்தது. சொன்னாங்கள், இதோ வர நல்லாஹுடைய எதிரி, இதோ வர நல்லாஹுடைய எதிரி, நாம் தேடி போக இருந்தோம், அப்பாஸ் ரதியிலாவுங்களை கூட்டி வந்திருக்கிறாங்க, ஓடோடி போகிறாங்க நபி ஒரு இடத்தில். அப்பாஸ் ரதியிலாவு பயம் வந்துச்சு. உமர் ரதியிலாவோட வேகமாக அப்பாஸ் ரதியிலாவுங்க நபியோட ஓடி போய் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய பாதுகாப்புல அபு சுஃபியான கூட்டி வந்திருக்கிறேன். உயர்ந்தவர்கள் ரோஷத்தில் உயர்ந்தவர்கள் சொன்னாங்க, கழுத்தை எடுத்து போடுறேன். அப்பா சொன்னாங்க, இல்ல என்ன பாதுகாப்புல வந்திருக்கிறார். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சலசலப்பு வார்த்தைகளில் நபி அவங்க சொல்றாங்க, இரவு நேரம் அப்பாஸ் அவரை கொண்டு போய் உங்களோட கூடாரத்தை தங்க வச்சுட்டு காலையில கூட்டி வாங்க. யார அபு சுஃபியான் எதிரி, எந்த மக்காவுக்கு போயிருக்கிறோமோ அங்க போய் கொலை செய்யணும்னு போறோம். அவரை நபி அவர்கள் அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, அப்பாஸ் உங்களோட கூடாரத்துல அபு சுஃபியான தங்க வைக்கிறோம். காலையில தங்க வைக்கிறாங்க. காலையில கூட்டி வந்த நேரம் நபியோங்க அபு சுஃபியான பாத்து கேட்கலாம், அபு சுஃபியான் ஒரு கேடு உண்டாகட்டும், இன்னமா விலங்க இல்ல, இன்னமா நேரம் வரல, இன்னமா இஸ்லாத்தை பத்தி நீங்க புரிஞ்சு கொள்ளல என்று சொன்ன நேரம் அபு சுஃபியான் ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிறார். அபு சுஃபியான் ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிறார். நபியோங்க திருப்பி சொன்ன நேரம் என்ன சொல்றீங்க யார் ரசூலல்லாஹ், இஸ்லாத்தின் பக்கம் அபு சுஃபியானே உங்களை அழைக்கிறேன் சொன்ன நேரம் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்பாஸ் ரதியல்லாஹு வந்து நபியும் ஒரு விஷயம் கேட்கிறாங்க, இதுதான் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். வந்து கேட்கறாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த அபு சுஃபியான் இருக்கிறாரே கொஞ்சம் புகழ் விரும்புறவர், இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு ஆனா இவர் கொஞ்சம் புகழ விரும்புறவர், இவருக்கு மக்காவுடைய ரைஸ் மக்காவுடைய ஜாயின் தலைவர், இவரை கௌரவப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு செஞ்சு தரையுமா யார ரசூலல்லாஹ், யார அபு சுஃபியான். சுப்ஹானல்லாஹ், நபி அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நபி அவங்க அப்பாஸ் சொல்றாங்க, மன் தஹல தாரபி சுஃபியான், யார் அபு சுஃபியான் வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சு கொள்றாங்களோ ஒளிஞ்சு கொள்றாங்களோ, ஃபஹுவ ஆமினுன், அவரை நாங்கள் உண்மை செய்ய மாட்டோம், அபு சுஃபியானை கண்ணியப்படுத்துகிறேன், அபு சுஃபியானுக்கும் பாதுகாப்பு, அபு சுஃபியான் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போய் மறைஞ்சு ஒளிஞ்சு பாதுகாவல் செய்கிறார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு என்று அந்த உயர்ந்த கண்ணியத்தை அபு சுஃபியானுக்கு கொடுத்து அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு திருப்பி அபு சுஃபியான மக்காவுக்கு கூட்டி போகிறார்கள். இது மக்காவுக்கு நுழைய முன்னால் நடந்த சம்பவங்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இது அப்போ நபி, இது நபியவர்கள் கொடுத்த மன்னிப்போ, நபியவர்கள் ஐக்ரிமாவு கொடுத்த மன்னிப்போ, நபியவர்கள் ஷஃபானுக்கு கொடுத்த மன்னிப்போ, நபியவர்கள் அபு சுஃபியானுக்கு கொடுத்த மன்னிப்போ. அதனாலதான் இன்னைக்கு வெறுமனே கிரிமா இல்ல, வெறுமனே சஃபான் அல்ல, வெறுமனே அபு சுஃபியான் அல்ல, ரழியல்லாஹு அன்ஹும் என்று பெயர் கொடுக்கப்படக்கூடிய சஹாபாக்களாக மாறியது நபியவர்கள் கொடுத்த மன்னிப்போ. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த சங்கியான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடக்கூடிய மாதத்தில் இருக்கிறோம். குணத்தை பாடுவோம், வாழ்க்கையில் குணத்தை எடுப்போம். இஹ்திராமு நபி, நபியவர்கள் கொடுத்த கண்ணியத்தை நாமும் வாழ்க்கையில் கொடுப்போம். மத்ஹுன் நபி, நபியவர்கள் கொடுத்த புகழை நாமும் கொடுப்போம். அஃபுன் நபி, நபியவர்கள் கொடுத்த மன்னிப்பை நாங்களும் கொடுப்போம். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் சாரை சாரையாக வருவார்கள். ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு குணமும் இஸ்லாத்துக்குரிய வாதங்களாக இருக்கிறது. நாம் அந்த குணத்தை அடைக்கும் காலம் இல்லாம் நாம் இஸ்லாத்தை விட்டு போவோம் என்ற இஸ்லாத்துக்குள் வரமாட்டார்கள். இலங்கையின் சரித்திரமும் அதைதான் சொல்கிறது. ஆதார நூல்களின் படி 1400 வருடங்களுக்கு மேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் குணத்தை காட்டிதான் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அரச மன்னர்கள், கண்டி ராஜ்யத்தில் வாழ்ந்த அரசர்கள் முஸ்லிம்களுக்கு சங்கை, கண்ணியம், கௌரவம், நல்லெண்ண மதிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பல ஸ்தானங்களில், அந்தஸ்துகளில் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை காட்டியதனால் தான் அல்லாஹ் நம்மை சங்கையாக வாழ வைத்திருக்கிறான். சங்கையாக வாழ்வோம். நம்முடைய பிறமத சகோதரர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து வாழ்வோம், சங்கை செய்து வாழ்வோம், புகழக்கூடிய இடத்தில் புகழுவோம். அவர்கள் நம்மை ஏசுகிறார்கள் என்று நாம் அவர்களை அசிங்கமாக திட்டமாட்டோம். அவர்கள் நம்மை இழிவாக கருதுகிறார்கள் என்று நாம் அவர்களுக்கு இழிவாக கருத மாட்டோம், சங்கையாக கேட்டுக் கொள்கிறோம். அன்பான வாலிபர்களே, அன்பான வாலிபர்களே, சமூக வலைத்தளங்களில் அசிங்கமாக எந்த ஒரு மதத்தையோ மதத்தை சார்ந்தவர்களையோ திட்டாமல் குணத்தை காட்டுவோம். இஸ்லாத்தின் அழகை சொல்லுவோம், இஸ்லாத்துடைய பண்பை சொல்லுவோம், இஸ்லாத்துடைய நல்லெண்ணங்களை வளர்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் இஸ்லாத்துடைய தூரை சரியாக சொல்லக்கூடியவர்களாக நம் அனைவர்களை மாற்றுவானாக, இஸ்லாத்துடைய பண்பை அழகா சொல்லக்கூடியவராக நம் அனைவர்களை மாற்றுவானாக, நபியுடைய குணத்தை நம்முடைய குணமாக ஆக்கி தந்தருவாயாக, நபியுடைய பண்பை நம்முடைய பண்பாக ஆக்கி தந்தருவாயாக. யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக, யாரெல்லாம் நம்மை வீட்டு தொடர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மன்னரைகளை சொற்கத்துடைய புன்னரைகளாக ஆக்கி தந்தருவாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.